ஆதிசக்திக்கு 1000 நாமங்கள், ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தோட விளக்கங்களை பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு திருநாமமாக விளக்கத்தை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய திருநாமம் நாப்தியாலவால ரோமாலி லதா பல குசத்வயி அப்படிங்கிற திருநாமம். நம்ம தொடர்ச்சியாக லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாமத்தில் அம்பிகையோட ஸ்தனங்களை குறித்து, அதாவது திருமார்புகளை குறித்து பார்த்தோம். அதோட தத்துவார்த்தத்தையும் பார்த்தோம். நாப்தியாலவால ரோமாலி லதா பல குசத்வயி அப்படிங்கிற இந்த நாமம் ஸ்தனங்களோட வர்ணனையும் ஸ்தனங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அம்பிகையோட நாபி பிரதேசத்தையும் வர்ணிக்கிறது. இப்படி நாபி அப்படின்னா தொப்புள், அந்த தொப்புள் பகுதியையும் ஸ்தனங்களையும் சேர்த்து ஒரே நாமால் வர்ணிக்கிறா. ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு நாமம் இது. இந்த நாமத்தை பிரித்து சொல்லணும்னா நாபி ஆலவால ரோம அலி லதா பல குசஸ்வயி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி பிரிக்கிறோம். ஆனால் சொல்லும்போது சேர்த்தி சொல்ல தான் பழகிக்கணும். இந்த நாமத்தோட நேரடியான பொருளை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சொன்ன நாமத்தில் அம்பிகையோட திருமார்புகளை மட்டுமே தனியாக பார்த்தோம். இப்போ இந்த நாமத்தில் அதோடு நிறுத்தாமல் இன்னும் ஆழமாக இன்னொரு விஷயத்த சொல்கிறான். அதாவது அம்பிகையோட தொப்புள் நாபியிலிருந்து மெல்லுசாக ஒரு ரோம வரிசையான மேலே கொடி மாதிரி எழுந்து போகிறது. சட்டுன்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு ரோம வரிசை அது. அந்த ரோம வரிசையான அப்படி மேலே எழுந்து போய் அம்பிகையோட நெஞ்சு பகுதியில் ரெண்டு மெல்லிய கொடிகளாக பிரியறது. ரெண்டும் அந்த ரெண்டு ஸ்தனங்களில் போய் இணையிறது. வசின்யாதி வாக் தேவதைகள் இதை ஒரு உவமையோட தொடர்பு படுத்தி சொல்கிறா. ஒரு கொடி வளர்றது, அந்த கொடியானது மேல் நோக்கி வளர்றது, அந்த கொடியோட நுனியில் இரண்டு பழங்கள் பழுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வர்ணிக்கிறா. இப்போது ஒரு கொடியை நம்ம நட்டிருந்தோன்னா அதை ஒரு பாத்தி மாதிரி கீழே இருக்கும், சின்ன குழி மாதிரி இருக்கும். இப்போது அம்பிகையோட நாபியானது அந்த பாத்தி மாதிரி இருக்கான். அதிலிருந்து புறப்படுற இந்த ரோம வரிசைகள் ஒரு கொடி மாதிரி வளர்ந்துருக்கு. இப்போது நாபியில் தொடங்கி ஸ்தனங்கள் வரைக்கும் அந்த கொடி வந்து பரவியிருக்கு. இந்த கொடியோட ஆரம்பம் எங்கன்னு பார்த்தா அம்பிகையோட நாபி. இதுக்கு முன்னாடி முக வர்ணனையை பார்க்கும்போது வாக்பவ கூடம் அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கழுத்திலிருந்து தொடங்கி நாபி வரைக்கும், அதாவது இடுப்பு வரைக்கும். இதை வந்து மத்தியம கூடம்னு சொல்கிறா. காமராஜ கூடத்தினுடைய வர்ணனை இது. இதுக்கப்புறமா இடுப்புக்கு கீழே இருக்கிறது சக்தி கூடத்தோட வர்ணனை. இந்த மத்தியம கூடம் அப்படிங்கிற இந்த காமராஜ கூடத்தில் இந்த நாமம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாமம். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த நாமத்தில் மத்தியம கூடம் வந்துடுத்து. ஸ்தனங்கள்லேருந்து ஆரம்பித்து நாபி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் மத்தியம கூடம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு முன்னாடி இருந்த நாமத்திலிருந்து இப்போ வரக்கூடிய மூன்று நாமங்கள் எல்லாமே சேர்த்து காமகலா தியானம் அப்படிங்கிற சொரூபத்தை உடையது அப்படிங்கிறது சொல்கிறான். இந்த நாமத்திலையும் அந்த காமகலா தியானம் அப்படிங்கிற சொரூபம் இருக்குது. எளிமையாக பார்த்தா இந்த நாமத்தில் நாபியையும் அந்த ரெண்டு ஸ்தனங்களையும் வர்ணிச்சிக்கிறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நாபியையும் ரெண்டு ஸ்தனங்களையும் கொடி மாதிரி இணைச்சி பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே அதை தியானமாக வைக்கும்போது அதை இணைச்சி பார்த்தோன்னா ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப் நமக்கு தெரியும். அதாவது தலைகீழாக வைக்கப்பட்ட ஒரு முக்கோண உருவகம். அதை வந்து அதோமுக அல்லது தலைகீழாக்கப்பட்ட த்ரிகோணம் அப்படின்னு சொல்கிறா. இந்த த்ரிகோணம் தான் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த த்ரிகோணம் தான் இங்கே காமகலா தியானம். இந்த மந்திர சாஸ்திரத்துக்கு கூட நம்ம போக வேண்டியதில்லை. மேலே ரெண்டு ஸ்தனங்கள், கீழே ஒரு நாபி, மூணையும் இணைச்சா வரக்கூடிய மனச்சித்திரத்தை ரொம்ப தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்ணுறது பேர் தான் காமகலா தியானம். அப்போது இது எவ்வளோ வசதியான விஷயம் அப்படிங்கிறான்னா, இந்த காமகலா தியானத்துக்கு அதோட சித்திரத்தையே இது இந்த நாமமாக வச்சுருக்கா. வேறு எந்த வகையிலையும் இந்த நாமத்தை நம்ம பார்க்கக்கூடாது. முழுக்க முழுக்க இந்த நாமம் நம்ம என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்தர்முகமாக நம்மளை ஆக்கும், நம்மளை முற்றிலும் அகமுகமாக திருப்பக்கூடிய நாமம் இது. ஸ்ரீசக்கரத்தை எடுத்துட்டோன்னா ஒவ்வொரு ஆவரணமாக உள்ளே போகும்போது எட்டாவது ஆவரணமாக வர்றது இந்த திருகோணம். இந்த திருகோணத்தில் இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய பிந்துஸ்தானம்தான் ஒம்போதாவது ஆவரணம். இப்போது அம்பிகையோட ஸ்தனங்களையும் நாவையும் இணைக்கும் போது ஒரு திரிகோணம் வருது இல்லையா. இந்த திரிகோணத்தை தான் நம்ம தியானிக்கிறோம். அந்த திரிகோணத்தை தான் ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடிய எட்டாவது ஆவரணத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணுறோம். இப்போ அந்த திரிகோணத்துக்குல பிந்துஸ்தானம் எது அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் நடுவில் இருக்கக்கூடிய ஒம்போதாவது ஆவரணம் அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் அது என்னன்னு பார்த்தோன்னா அம்பிகையோட ஹிருதயஸ்தானம். நம்ம இதை விவரணையாக சொல்லும்போதோ கேட்கும்போது இதை மனசில் இருத்தி அது ஒரு காட்சி மாதிரி பார்க்கும்போது இப்படி பார்க்கறது தான் இங்கே காமகலா தியானம் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப முக்கியமானது இது. இது அப்படியே நம்மளுடைய உள்ளத்தில் அந்தர்முகமாக வச்சு தியானம் பண்ணணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மேலே அந்த திரிகோணத்தையும் நம்மளுடைய ஹிருதயத்தையும் அந்த பிந்துஸ்தானத்தையும் இந்த எல்லாத்தையும் நம்ம தியானம் பண்ணுறோம். இங்கே ஹிருதயஸ்தானம்னு சொல்கிறது நம்ம சாதாரணமாக சொல்ல இருக்கக்கூடிய ஹிருதயம் கிடையாது. ரத்தத்தை சுத்திகரித்து பண்ணி அனுப்புகிற ஹிருதயம் கிடையாது. ஞானிகள் சொல்லக்கூடிய வலதுபுற ஹிருதயஸ்தானம். இப்போ நம்ம நான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கையை அப்படி நெஞ்சில் வச்சு சுட்டி காட்டுவோம் இல்லையா, அந்த இடம் அந்த மையப்பகுதியில் தான் அம்பிகையை வச்சு பார்க்கும்போது அந்த ஆத்மாவே லலிதா திரிபுர சுந்தரி அப்படிங்கிற உண்மை நமக்கு புரியும். பாவன உபநிஷத்தில் கடைசியில் சொல்லக்கூடியது அந்த ஆத்மாதான் லலிதா திரிபுர சுந்தரி அப்படிங்கிறது தெரியும். இது அப்படியே நமக்குள்ளே நம்ம உணரணுங்கிறதுக்காக வச்சின்யாதி வாக்தேவதைகள் நமக்கு இப்படி வர்ணனை பண்ணி கொடுக்குறா. அந்த பிந்துஸ்தானந்தான் நம்முடைய ஹிருதயஸ்தானம், அதை தான் தியானம் பண்ணணும். அதை தியானம் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆத்மாவே லலிதா ஸ்வரூபம் அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். லலிதா சஹஸ்ரநாமத்தோட ஒவ்வொரு வர்ணனைகளும் இனிமே சொல்ல போகிற எல்லா நாமங்கள்லேயும் சரி வர்ற ஒவ்வொரு நாமத்துலேயும் சரி நம்மளை அந்தர்முகமாக திருப்பக்கூடிய ஒரு பெரிய விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அது வந்து ஸ்ரீமாதா அப்படின்னு முதல் நாமத்திலேருந்து ஆரம்பித்து அம்பாளுடைய ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வர்ணனையிலையும் அது நமக்கு காமிச்சு கொடுத்துட்டே இருக்கும். இனிமே வரக்கூடிய பண்டாசுர வதமாகட்டும், இனிமே வரக்கூடிய நிர்குணமான நாமங்களாகட்டும், சகுணமான நாமங்களாகட்டும், எல்லா நாமத்துக்குள்ளேயும் நம்மளை அந்தர்முகமாக திருப்பக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது. மற்றபடி இதை ஏதோ சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. இப்போது இந்த நாமத்துடைய அந்தர்முகமான அர்த்தம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஆழமான அர்த்தம், ஆழமான தத்துவம். ஒவ்வொரு நாமத்துக்கும் அதோட நேரடியான பொருள், அதுக்கப்புறம் அதோடைய ஆழ்ந்த பொருள் ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துட்டே வரோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாமத்தில் அம்பிகையோட ரெண்டு ஸ்தனங்களையும் சொல்லும்போது பரஜானம் அபரஜானம்னு பார்த்தோம் இல்லையா. இப்போது இந்த இடத்துல அந்த ஸ்தனங்களை சொல்கிறா. ஆனால் இந்த ஸ்தனங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி அம்பிகையோட நாபி பிரதேசத்துலேருந்து எழும்பின அந்த ரோம வரிசையை சொல்லி, அதாவது ஒரு பாதையிலிருந்து எப்படி ஒரு கொடி மாதிரி எழும்புறதோ அது மாதிரி வளர்ந்து அந்த ரோமமாகிய கொடி ரெண்டாக பிரிஞ்சு அது ஸ்தனங்களில் போய் சேர்றது. இதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். இப்போ இந்த நாபியிலிருந்து எழும்பி வந்தது இருக்கு இல்லையா, இது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்தணும். என்னன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற நாமால நம்ம என்ன பார்த்தோம், நமக்கு பரஜானம் அபரஜானம் ரெண்டுமே தேவை. இந்த ரெண்டையும் யார் நமக்கு கொடுக்குறான்னா அம்பிகை தான் கொடுக்குறா. அபரஜானம் அப்படின்னா வேதங்கள்லேருந்து ஆரம்பித்து நம்ம பேசக்கூடிய இந்த சத்சங்கம் எல்லாமே தான் அபரஜானம் தான். பரஜானம்ங்கிறது தன்னைத்தானே உணர்றது, காமேஸ்வரராகிய ஆத்மஸ்வரூபத்தை காமிச்சு கொடுக்கறது தான் பரஜானம். இப்போது ரெண்டும் அம்பிகையோட கருணையால் தான் நமக்கு கிடைக்கிறதுங்கிறத பார்த்தோம். அவ தான் அழிக்கிறா இதெல்லாம். இப்போது இந்த ரெண்டும் எங்கேருந்து தொடங்கிறது, இந்த ரெண்டுத்தோடைய ஆரிஜின் பாயிண்ட் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த நாமத்தில் எங்கேருந்து தொடங்கிறதுன்னு பார்த்தா நாபியிலிருந்து தொடங்கிறது. இந்த பரஜானமும் அபரஜானமும் நமக்கு அம்பியை கொடுக்கறதுக்கு உண்டான மூல காரணம் எதுன்னா அந்த நாபி. அது என்னன்னு பார்த்தா அந்த நாபிஸ்தானத்தை என்ன சொல்கிறான்னா அம்பாளுடைய கருணை அப்படின்னு சொல்கிறான். அம்பாளுடைய கருணையோட வெளிப்பாடு தான் இந்த ரெண்டும் நமக்கு கிடச்சிருக்கு. அவள் நம்ம மேலே கருணை வைக்கலைன்னா இந்த பரஜானமும் கிடைக்காது, அபரஜானத்துக்கும் இடமே இல்லை. இந்த கருணை இருக்கிறதுனால தான் இப்போ நம்மால் இந்த நாமத்தை முத சொல்ல முடியறது, சொல்கிறத கேட்க முடியறது, அதோட உள்ள அர்த்தத்தை நம்மளால் தரிசனமும் பண்ண முடியறது. இதுவே அம்பாளோட கருணை. அதை நம்ம புரிஞ்சுன்ட்டோன்னா அம்பிகை வந்து எப்பேற்பட்ட கருணை நம்ம மேலே வச்சுட்டுருக்கா. இது தெரிஞ்சப்புறம் அம்பிகையே என் மேலே கருணை வச்சுக்கோமா அப்படின்னு நம்ம பிரார்த்தனை கூட பண்ண மாட்டோம். அவளோட கருணையே இப்படி சொல்ல பண்ணி இதை கேட்க பண்ணி எல்லாம் அவளால் தான் நடக்கிறது. இந்த நாபியும் அந்த ரோம வரிசையும் பெருகி வளர்ந்து வந்து அந்த ஸ்தனங்களாக அம்பிகையோட கருணை தான் அதை நமக்கு காமிச்சு கொடுக்கறது. என்ன காமிச்சு கொடுக்கறதுன்னா பரஜானம் அபரஜானம் கிடைக்கிறதுக்கு காரணமே அந்த மூலமான கருணை தான். அந்த மூலமான கருணை எங்கேருந்து? நாபியிலிருந்து. எத்தனை முறை நம்ம இதை நினச்சாலும் சொன்னாலும் அந்த கருணையை நம்மளால் எழுத்துலேயோ வார்த்தைகள்லேயோ பேச்சிலேயோ எப்படியுமே வர்ணிக்கவே முடியாது. அதையும் தாண்டின அந்த கருணை, அந்த கருணைக்கு எந்த காரணமுமே இல்லை. ஆனால் அந்த கருணைங்கிறதுனாலேயே நமக்கு அந்த பரஜானத்தையும் அபரஜானத்தையும் அவள் கொடுத்துட்றா. இதைத்தான் அவ்யாஜ கருணை அப்படிங்கிறா. அந்த கருணை இல்லைன்னா நமக்கு எதுவுமே சித்திக்காது. நமக்கு ஒன்று புரியறது தெரியறதுன்னா அது யா எதுனாலன்னா அம்பாளோட கருணையினால, அம்பாளோட கடாட்சத்தினால. ஒரு சமயம் ஷீரடி பாபாவோட சரித்திரத்தை படிக்கும்போது அதில் ஒரு இடத்துல ஒரு பக்தர் மராட்டியில் உள்ள ஞானேஸ்வரரோட ஞானேஸ்வரிங்கிற பகவத்கீதையோட விளக்க உரையை படிக்கணும்னு ஆசைப்படுறார். பாபா கிட்ட நிறைய பேர் லௌகீக விஷயங்களை பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்காக முன்னாடி போய் எல்லாரும் பாபா கிட்டே நிற்கிறா. சுவாமி ஒரு பார்வை எல்லாரையும் பார்க்கும்போது எல்லாரும் ஆசைப்பட்டது, எல்லாரும் கேட்ட துக்கங்கள், அவள் வாழ்க்கை இருந்த துக்கங்கள் எல்லாமே ஒரு நிமிஷத்தில் சரியாக போயிடுது. ஆனால் இந்த பக்தருக்கு அத்தியாத்மிகமாக ஞானேஸ்வரி படிக்கணும்னு ஒரு ஆசை. அதுதான் அவரோட வேண்டுதலே, வேற வேண்டுதலே இல்லை. சுவாமி எனக்கு ஞானேஸ்வரி படிக்கிறதுக்கு அருள் புரியணும் நீங்கள் அப்படிங்கிறது அவரோட ஒரே மனசில் ஆசை. ஏன்னா பல நாட்களாக அவரால் ஞானேஸ்வரியை படிக்க முடியல. ஞானேஸ்வரி புஸ்தகம் அவர்கிட்ட இருக்குது, அதை எடுத்து பிரித்து வைக்கிறார். ஆனால் அதை படிக்க ஆரம்பிக்கும் போது, ரெண்டு வாரத்தை ஆரம்பிக்கும் போதே அவருக்கு பலவிதமான எண்ணங்கள் வருது. அந்த புத்தகத்தை படிக்கவே முடியல, மூடி வச்சுடுறார். இப்படியே பல நாட்கள் போகிறது. பல நாட்கள் கழித்து நேராக பாபா கிட்ட வந்து எனக்கு ஞானேஸ்வரி படிக்கணும்னு ஆசை அப்படின்னு அதை நினச்சிட்டே இருக்கார். அதையே பிரார்த்தனையாக முன் வைக்கிறார். ஆனால் அது முடியலையே அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு வந்துட்டே இருக்குது. பாபா சிரிச்சுட்டே அதுக்கான நேரம் வரட்டும், நானே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. இந்த பக்தர் என்ன பண்ணுறார், மற்ற பக்தர்கள்ட்டெல்லாம் போய் நீங்கள்லாம் எப்படி பாராயணம் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி இதை சொல்கிறீங்க இப்படிலாம் கேட்குறா. அப்போது அவருக்கு என்னென்னா பாபா வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆசீர்வாதம் பண்ணினார், அவளுக்கு எந்த மாதிரி அனுபவத்தை கொடுத்தார், எந்த மாதிரி குறைகள் தீர்ந்தது அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக போய் கேட்டுருக்கார். அவர் அப்படி கேட்டுருந்தவரை பார்த்து பாபா கிட்ட கூப்பிட்றார், நான் உனக்கு தங்க ஜரிகை போட்ட பட்டு சால்வியை போத்த தயாராக இருக்கேன், நீ எதுக்குப்பா மற்றவாகிட்டெல்லாம் போய் கந்தல் துணியை திருடின்ருக்க அப்படின்னு கேட்குறார். இங்கே கந்தல் துணியை திருடுறது அப்படிங்கிறது இந்த ஞானேஸ்வரி பாராயணத்தை பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய அனுபவத்தை நேருக்கு நேராக பாபாவே இருக்கும்போது அந்த அனுபவத்தை ஆசைப்படுறார் அவர். அதை தான் காமிச்சு கொடுக்குறார் பாபா. இங்கே அதை விட்டுட்டு பாபாவே இங்கே பக்கத்தில் இருக்கிறத பார்க்காம அதை விட்டுட்டு உனக்கு இந்த அனுபவம் கிடைச்சதா, உனக்கு என்ன கிடைச்சது, உனக்கு என்ன கிடைச்சதுன்னு ஒவ்வொருத்தரையாக போய் கேட்கும்போது அது வந்து ஒரு கந்தல் துணியை தேடுற மாதிரி இருக்குது. சுவாமி அப்படி அனுகிரகம் பண்ணுறார். அப்புறம் பாபா என்ன பண்ணுறார், நீ சரி சரியான நேரம் வரும்போது உனக்கு அருள் பாலிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, ஒரு சமயம் அந்த ஞானேஸ்வரி புஸ்தகத்தை கொண்டு வர சொல்கிறார். அந்த பக்தரும் கொண்டு வந்து பாபா முன்னாடி காட்டுறார். பாபா அந்த புஸ்தகத்து மேலே தன் கைகளை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி இனிமே நீ படி அப்படின்னு திருப்பி கொடுத்தாராம். அன்னியிலிருந்து எந்த முயற்சியும் இல்லாமல் ஞானேஸ்வரி பாராயணம் அதோட அர்த்தம் எல்லாம் தானாக அந்த பக்தருக்கு புரிய ஆரம்பிச்சிடுது. அதுக்கு முன்னாடி மாத கணக்கில் தொட முடியாத அந்த புஸ்தகத்தை சுவாமி கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணின அடுத்த கணத்திலிருந்தே அவரால் ரொம்ப சுலபமாக அதை படிக்க ஆரம்பிக்க முடிஞ்சது. அப்போது அந்த அபரஞானத்துக்கும் பகவானுடைய கருணை வேணும் அப்படிங்கிறத இங்கே பாபா காட்டி கொடுக்குறார். அம்பிகையோட அருள் இல்லைன்னா அபரஞானமும் சித்திக்காது. அந்த அபரஞானத்தோட பலனாகத்தான் நமக்கு பரஞானம் வந்து கிடைக்கும். அதை சித்திக்க பண்ணுறவளும் அவ தான். இப்போ நம்ம எத்தனையோ மகான்களை பார்க்குறோம், ரமண பகவானோ ஜெயகிருஷ்ணமூர்த்தியோ பாபாவோ, ஏன் நம்மக்கிட்ட வந்து எல்லா விஷயங்களும் பேசணும்? ஏன் பேசணும் அப்படின்னா, ஏன் அவளோட விஷயங்கள்லாம் நமக்கு வருது அவள் மூலமாக அப்படின்னா, அதுக்கு காரணமே அவளுடைய கருணை தான். எத்தனை பேருக்கு அவள் சொன்ன விஷயங்கள் புரியும், அவள் பேசுறது புரியும்? ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் கேட்டுட்டு புரியல அப்படின்னு சொல்லி நகர்ந்துடுவாள். ஆனால் அவள் வந்து கேட்குறவாளுக்கு புரியறதோ புரியலையோ, கருணை மாதிரி அந்த உபதேசங்களை நமக்கு கொட்டுறா. தான் முன்னாடி இருக்கிற உட்கார்ந்துருக்கிறவனுக்கு புரியலை அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அவள் பேசிகிட்டே இருக்கா. ஏன்னா புரியறது புரியாது பிரச்சனைலாம் அவளுக்கு கிடையாது. அவள் நமக்கு கொடுக்கறது வந்து அவுட் ஆஃப் கம்பேஷன், கருணை. அந்த கருணைக்கு ஃபில்டரே கிடையாது. அவள் எல்லாருக்கும் கொடுக்குறா, உனக்கு புரியறது உனக்கு புரியலை அதை பற்றிலாம் இல்லை. அதை அந்த அனுபவத்தை அப்படியே நம்மக்கிட்ட கொட்டுறா. இது யாருக்கு இது யாருக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு கவலையே கிடையாது. அது வெறுனை கருணையோட சொரூபம் அப்படியே நம்ம மேலே பொழிஞ்சுட்டே இருக்குது. ஒன்ஸ் தட் கம்பேஷன் ஓப்பன்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் போர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படியே அது கொட்டின்டே இருக்குது. அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் இந்த நாபியிலிருந்து தான் சிருஷ்டியே ஆரம்பிக்கிறது. எப்படி பார்த்தோம், எப்படின்னு பார்க்கணுன்னா, அம்பாளோட புருஷ சொரூபந்தான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லுவாள். பார்க்கடலில் ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்டிருக்கும்போது அங்கேருந்து தான் சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. அவருடைய நாபியிலிருந்து ஒரு தாமரை தண்டும் அந்த நுனியில் பூத்த தாமரையும் அது மேலே தான் பிரம்மா இருக்கார். அந்த பிரம்மா தான் எல்லா சிருஷ்டியும் பண்ணுறார், நான்கு வேதங்களையும் படைக்கிறார். அந்த தாமரத்தண்டு எங்கே போய் முடியறதுன்னு பார்த்தா பகவானுடைய நாபியில் முடியறதுன்னு பார்க்குறோம். இந்த தியானத்தை தலைகீழாக ஆக்கப்பட்ட அந்த முக்கோணத்தை வரைஞ்சி அந்த மத்தியில் குங்குமம் இட்டு அந்த குங்குமத்தையே அம்பிகையோட ஹிருதயமாக தியானம் பண்ணி வணங்கலாம். வீட்டில் வரைஞ்சி பூஜை பண்ணி அதே மாதிரி நம்ம தியானம் பண்ணலாம். அப்படி செய்கிறது தான், அப்படி பண்ணக்கூடிய தியானத்தை தான் காமகலா தியானம் அப்படின்னு சொல்கிறான். இந்த காமகலா தியான ஸ்வரூபமாக இருக்கிறவளே திருவாரூர் கமலாம்பிகை தான். இந்த ஒட்டுமொத்த நாமத்துக்கு உருவம்னு ஒன்று கொடுத்தோன்னாக்க அது கமலாம்பிகையை தான் கொடுக்க முடியும். இந்த நாமம் அதோட பொருளும் எல்லாமே அந்த அம்பாள் தான். அதனால் இந்த நாமத்துக்கான கோவில் திருவாரூர் கமலாம்பிகையோட சன்னதி தான். போன நாமத்தை திருப்பியும் ஒரு தடவை கேட்டுட்டு இப்போ இன்றைக்கி சொன்ன நாமத்தோட பொருளையும் நம்ம புரிஞ்சுட்டோன்னாக்கா இது இன்னும் நமக்குள்ளே நன்னாக இறங்கும். நாப்பியாலவாள ரோமாலி லதாபல குசத்ஸ்வயி.